வணக்கம். தினமலர் காலை 11 மணி செய்திகள். தமிழகத்தில் 6,07,00,000 எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகம், தேர்தல் ஆணையம் தகவல். தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, கொல்கத்தா உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 4ஆம் தேதி முதல் வருகிற டிசம்பர் 4ஆம் தேதி வரை இந்த பணி நடைபெறுகிறது. தமிழகத்தில் தற்பொழுது வரை 6,07,41,484 படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளது. இது மொத்த வாக்காளர்களில் 94.74% ஆகும். இவற்றில் 83,45,574 படிவங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது 13.02% ஆகும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 68,467 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களும் 237,390 வாக்குச்சாவடி நிலை முகவர்களும் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 12 மாநிலங்களிலும் 50,25,00,000 படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன. இது மொத்த வாக்காளர்களில் 98.54% ஆகும் எனவும், இவற்றில் 11.76% பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது.
குறைவான மக்கள் தொகை கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்தது மத்திய அரசு. கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் சேவையை கொண்டு வர தமிழக அரசு முடிவு செய்தது. அதற்கான திட்ட அறிக்கை தயாரித்து மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்தது. இந்த அறிக்கையை மத்திய அரசு திருப்பி அனுப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்கள் தொகையை காரணம் காட்டி திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்பியதாக தெரிகிறது. 20,00,000 அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநகரங்களுக்கு மெட்ரோ திட்டம் என மத்திய அரசு தெரிவிக்கிறது. 2 மாநகர பகுதிகளிலும் 20,00,000 குறைவாகவே மக்கள் தொகை இருப்பதாக விளக்கம் அளித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.
சிப் பதிக்கப்பட்ட மின்னணு பாஸ்போர்ட் விரைவில் பயன்பாட்டிற்கு வருகிறது. குடிமக்களுக்கு மின்னணு பாஸ்போர்ட் வழங்கும் திட்டத்தை பல கட்டங்களாக மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. பாஸ்போர்ட் சேவை 2.0 எனும் திட்டத்தை மத்திய அரசு கடந்த மே மாதம் துவங்கியது. இதன் மாதிரி திட்டம் சென்னை உட்பட 12 நகரங்களில் முதலில் அமலுக்கு வந்தது. கடந்த 6 மாதங்களில் இத்திட்டத்தின் கீழ் உள்நாட்டில் 80,00,000 மின்னணு பாஸ்போர்ட்டுகளும், வெளிநாட்டில் உள்ள இந்திய தூதரகங்கள் வாயிலாக 60,000 மின்னணு பாஸ்போர்ட்டுகளும் விநியோகிக்கப்பட்டுள்ளன. அனைவருக்கும் மின்னணு பாஸ்போர்ட் வழங்கும் பணியை வெளியுறவு அமைச்சகம் விரைவுபடுத்தியுள்ளது. இனி வழங்கப்படும் புதிய பாஸ்போர்ட் காகிதம் மற்றும் மின்னணு என ஒருங்கிணைந்த பாஸ்போர்ட்டாக இருக்கும். இதில் RFID எனப்படும் ரேடியோ அலை அடையாள சிப் மற்றும் ஆண்டனா பொருத்தப்பட்டிருக்கும். இத்தகைய பாஸ்போர்ட்டுகளின் முகப்பில் தங்க நிற குறியீடு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். அது பாஸ்போர்ட்டின் முன் அட்டையின் கீழ் பகுதியில் இடம்பெற்றிருக்கும். இமிகிரேஷன் கவுண்டர்களில் இதை டெபிட் கிரெடிட் கார்டுகளைப் போல ஸ்கேன் செய்தால் போதும். ஆவண சரிபார்ப்பு மிக வேகமாக முடியும். வரிசையில் காத்திருக்கும் நேரம் குறையும். சிப்பில் டிஜிட்டல் கையொப்பத்துடன் தகவல்கள் இருக்கும். அதை திருத்தவோ போலி பாஸ்போர்ட்டுகளை உருவாக்கவோ முடியாது. இந்த மின்னணு பாஸ்போர்ட்டுகள் சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பின் தர நிலைகளுக்கு ஒத்துப்போகின்றன. எனவே சர்வதேச விமான நிலையங்களிலும் எளிதில் ஏற்றுக்கொள்ளப்படும்.
கூச்பெஹர் டிராபி தொடரில் தமிழக அணி அசத்தல். இந்திய கிரிக்கெட் போர்டு சார்பில் 19 வயதுக்குட்பட்ட அணிகளுக்கிடையிலான கூச்பெஹர் டிராபி தொடர் நடக்கிறது. தேனி தமிழக கிரிக்கெட் சங்க மைதானத்தில் நடந்த போட்டியில் நடப்பு சாம்பியன் தமிழகம் மத்திய பிரதேச அணிகள் மோதின. முதல் இன்னிங்ஸில் தமிழகம் 352 ரன் எடுத்தது. மத்திய பிரதேச அணி முதல் இன்னிங்ஸில் 145 ரன்னில் சுருண்டது. ஃபாலோ ஆன் பெற்று இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்த மத்திய பிரதேச அணி நேற்று இரண்டாவது இன்னிங்ஸில் 234 ரன்னில் ஆல் அவுட் ஆனது. தமிழகத்தின் பவிஷ் 7 விக்கெட் வீழ்த்தினார். அடுத்து களமிறங்கிய தமிழக அணி இரண்டாவது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 31 ரன் எடுத்து 10 விக்கெட்டில் வெற்றி பெற்றது.
ரைசிங் ஸ்டார் ஆசிய கோப்பை தொடரின் அரையிறுதியில் இந்தியா ஏ. தோகாவில் இளம் வீரர்களுக்கான ரைசிங் ஸ்டார் ஆசிய கோப்பை 7வது சீசன் நடக்கிறது. இந்தியா ஏ, இலங்கை ஏ, வங்கதேசம் ஏ, ஓமன், ஹாங்காங் உள்ளிட்ட 8 அணிகள் இரு பிரிவுகளாக லீக் சுற்றில் விளையாடுகின்றன. நேற்று நடந்த பி பிரிவு லீக் போட்டியில் இந்தியா ஏ ஓமன் அணிகள் மோதின. டாஸ் வென்ற இந்தியா ஏ ஃபீல்டிங் செய்தது. ஓமன் அணிக்கு கேப்டன் ஹம்மத் வாசிம் அலி கை கொடுக்க 20 ஓவரில் 135 ரன் எடுத்தது. அடுத்து களமிறங்கிய இந்திய ஏ அணிக்கு வைபவ் பிரியாஷ் ஜோடி சுமார் துவக்கம் தந்தது. நமன் 30, நேகல் 23 ரன் எடுத்தனர். இந்திய ஏ அணி 17.5 ஓவரில் 138 ரன் எடுத்து 6 விக்கெட்டில் வெற்றி பெற்றது. ஹர்ஷ் துபே, கேப்டன் ஜிதேஷ் அவுட்டாகாமல் இருந்தனர். பி பிரிவில் 4 புள்ளியுடன் 2வது இடம் பிடித்து அரையிறுதிக்கு முன்னேறியது.
உலக குத்துச்சண்டை கோப்பை ஃபைனல்ஸ், 7 இந்திய நட்சத்திரங்கள் முன்னேற்றம். உலக குத்துச்சண்டை கோப்பை ஃபைனல்ஸ் கிரேட்டர் நொய்டாவில் நடக்கிறது. பெண்களுக்கான 48 கிலோ பிரிவு அரையிறுதியில் உலக சாம்பியன் இந்தியாவின் மீனாக்ஷி தென்கொரியாவின் பாக் சரோங்கை சந்தித்தார். இதில் மீனாக்ஷி 5-0 என வெற்றி பெற்று ஃபைனலுக்குள் நுழைந்தார். முன்னாள் யூத் உலக சாம்பியன் இந்தியாவின் அருந்ததி அரையிறுதியில் ஜெர்மனியின் லியோனியை ஒருமனதாக வீழ்த்தி ஃபைனலுக்கு முன்னேறினார். 60 கிலோ பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் பர்வின் உலக குத்துச்சண்டை கோப்பையில் வெள்ளி வென்ற போலந்தின் அனெட்டாவை 3-2 என வீழ்த்தி ஃபைனலுக்கு முன்னேறினார். 80 கிலோ பிரிவு அரையிறுதியில் இந்திய வீரர் அன்குஷ் பங்கல் 5-0 என ஆஸ்திரேலியாவின் மர்லான் செவ்ஹானை வீழ்த்தினார். இந்தியாவின் நூபுர் உக்ரைனின் மரியாவை ஒருமனதாக வென்றார். இந்தியாவின் அபினாஷ் பிரீத்தி தங்கள் பிரிவில் ஃபைனலுக்கு முன்னேறினர். இதுவரை இந்திய நட்சத்திரங்கள் 7 பேர் ஃபைனலுக்கு முன்னேறினர். இந்தியாவின் சவீட்டி அரையிறுதியில் கிரீன்ட்ரீயிடம் தோற்று வெண்கலம் வென்றார்.
பெண்கள் கபடி உலக கோப்பையில் இந்தியா வெற்றி. இந்தியாவில் பெண்களுக்கான கபடி உலகக்கோப்பை தொடர் 2012 நடந்தது. இதில் இந்திய அணி ஈரானை வென்று சாம்பியன் ஆனது. 13 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்தியாவின் ராஜ்கிரில் நடக்கவிருந்தது. பின் ஹைதராபாத்திற்கு மாற்றப்பட்டது. கடைசியில் வங்கதேசத்தின் மிர்பூரில் பெண்களுக்கான கபடி உலகக்கோப்பை தொடர் நடக்கிறது. நடப்பு சாம்பியன் இந்தியா, ஈரான், கென்யா, போலந்து உள்பட 11 அணிகள் இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் லீக் முறையில் நடக்கின்றன. ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 2 இடம்பெறும் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறலாம். இந்திய அணி ஏ பிரிவில் வங்கதேசம், ஜெர்மனி, உகாண்டா, தாய்லாந்துடன் இடம்பெற்றுள்ளது. நேற்று தனது முதல் போட்டியில் தாய்லாந்தை எதிர்கொண்டது. இதில் இந்தியா 65-20 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. இன்று 2வது போட்டியில் இந்திய அணி வங்கதேசத்தை சந்திக்க உள்ளது.
சபரிமலையில் கட்டுக்கடங்காத கூட்டம், கூட்ட நெரிசலால் பக்தர்கள் அவதி. மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு நிகழ்ச்சிக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நேற்று முன்தினம் திறக்கப்பட்டது. நவம்பர் 16 மாலை நடை திறந்தது முதல் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. நேற்று அதிகாலை முதல் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். இதனால் 18ஆம் படி அருகே தள்ளுமுள்ளு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டது. ஆன்லைன் முன்பதிவு மூலம் தினமும் 70,000 பேரும், ஸ்பாட் புக்கிங்கில் 20,000 பேரும் அனுமதிக்கப்படுவர் என அறிவிக்கப்பட்டிருந்தது. முன்பதிவு துவங்கிய சில நாட்களிலேயே நவம்பர் மாதத்தின் அனைத்து நாட்களிலும் முன்பதிவு நிறைவு பெற்றது. தற்போது டிசம்பர் 10 வரையிலும் முன்பதிவு நிறைவு பெற்றுள்ளது. 18ஆம் படிகளில் பாதுகாப்பு பணியில் போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர். இவர்கள் பக்தர்களை பாதுகாப்பாக படிகளில் ஏற்றிவிடுகிறார்கள். கூட்டம் அதிகரித்துள்ளதால் கூடுதலாக 200 போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். பெரும்பாலான பக்தர்கள் சிறுவர்களுடன் வந்துள்ளதால் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். குடிப்பதற்கு தண்ணீர் கூட கிடைக்காமல் அவதிப்படுவதாக தெரிவித்துள்ளனர். சேலத்திலிருந்து 3 பஸ்களில் வந்த பக்தர்கள் பம்பையிலிருந்து சன்னிதானம் வர முடியாமல் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதால் பந்தளத்துக்கு சென்று அங்குள்ள கோவிலில் தங்கள் பயணத்தை முடித்து ஊர் திரும்பினர். இதுபோல ஏராளமான பக்தர்கள் ஊர் திரும்புவதாக தகவல்கள் வெளியாகின்றன.
கிளவுட்ஃப்ளேரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினை, முடங்கிய எக்ஸ் வலைதளம். வலை உள்கட்டமைப்பு நிறுவனமான கிளவுட்ஃப்ளேரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக எக்ஸ் சமூக வலைதளம், சாட் ஜிபிடியின் ஓபன் ஏஐ உள்ளிட்டவை முடங்கின. நேற்று மாலை முதல் இந்த முடக்கம் ஏற்பட்டது. இதுகுறித்து நெட்டிசன்கள் கவலை தெரிவித்துள்ளனர். முதலில் சிறிது நேரம் சீரடைந்த எக்ஸ் வலைதளம் பிறகு செயலிழந்தது. இதனால் எக்ஸ் வலைதளத்தில் எந்த தகவலையும் பதிவேற்றம் செய்ய முடியவில்லை என நெட்டிசன்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக கிளவுட்ஃப்ளேர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளதாவது, வாடிக்கையாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கலை அறிந்துள்ளோம். அதுகுறித்து ஆய்வு செய்து வருகிறோம். கிளவுட்ஃப்ளேர் டேஷ்போர்ட் மற்றும் ஏபிஐ ஆகியவை தோல்வியடைந்துள்ளன. இதனால் ஏற்பட்டுள்ள தாக்கத்தை புரிந்து கொண்டு சிக்கலை தணிக்க நாங்கள் பணியாற்றி வருகிறோம் என தெரிவித்துள்ளது. பிறகு நிலைமை படிப்படியாக சீரடைந்து வருவதாக அந்த நிறுவனம் தெரிவித்திருந்தது.
டெல்லி கார் குண்டுவெடிப்பு பயங்கரவாதி சென்னையில் தங்கினாரா என விசாரணை. டெல்லி செங்கோட்டை அருகே கடந்த 10ஆம் தேதி பயங்கரவாதி உமர் நபி காரில் வெடிப்பொருட்களை எடுத்து சென்று வெடிக்க வைத்தார். இதில் அவரும் அப்பாவிகள் 12 பேரும் பலியாகினர். இச்சம்பவம் குறித்து என்ஐஏ எனும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். இவர்கள் டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கும் கோவையில் கடந்த 2022 கோட்டை ஈஸ்வரன் கோயில் முன் நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் தொடர்பு உள்ளதா என விசாரித்து வருகின்றனர். இக்குண்டுவெடிப்பு வழக்கில் கைதான 17 பேரையும் கேரள சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அசாருதீனையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர். இதற்கிடையே பயங்கரவாதி உமர் நபி அக்டோபரில் சென்னையில் உள்ள பண்ணை வீடுகளில் கூட்டாளிகளுடன் தங்கி சென்றதாக என்ஐஏ அதிகாரிகளுக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. அதன் அடிப்படையில் விசாரணை நடத்தி வருகின்றனர். என்ஐஏ அதிகாரிகள் கூறுகையில், இலங்கையில் 2019 ஈஸ்டர் நாளில் தொடர் குண்டுவெடிப்பு நடத்திய சஹ்ரான் ஹாசிம் சென்னை மண்ணடி மற்றும் கோவைக்கு வந்து சென்றார். உமர் நபியும் தன் கூட்டாளிகளுடன் தமிழகம் வந்து சென்றிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடக்கிறது என்றார்.
ஆளும் கட்சியின் செயல்பாடு, உளவுத்துறைக்கு ரகசிய அசைன்மெண்ட். தமிழகத்தில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி தீவிரமாக நடந்து வருகிறது. இப்பணியில் வருவாய்த்துறை மற்றும் அங்கன்வாடி மைய ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதில் ஈடுபடுத்தப்பட்டவர்கள் வாக்காளர்களிடம் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவம் வழங்குதல், பூர்த்தி செய்யப்பட்ட படிவத்தை பெற்று அவற்றை கணினியில் பதிவேற்றம் செய்தல் போன்ற பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் காலை 10 முதல் மாலை 5 மணி வரை தேர்தல் பணியை பார்க்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த எஸ்ஐஆர் பணிகளை ஆளும் கட்சியினர் கண்காணிக்கின்றனரா என உளவுத்துறை போலீசாருக்கு நேற்று ரகசிய அசைன்மெண்ட் தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மாவட்டத்தில் உள்ள உளவுத்துறை போலீசார் இப்பணிகளில் ஆளும் கட்சியினர் செயல்பாடுகள் எவ்வாறு உள்ளது என்பதை ரகசியமாக கண்காணித்து அறிக்கை தயாரித்து ஆளும் கட்சியின் தலைமைக்கு அனுப்ப தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். மேலும் வாக்காளர்களின் நிலைப்பாடு குறித்து விசாரிக்கின்றனர்.